ಯಾರು ಅಬ್ದುಲ್ಲಾ ಮಹರೂಫ್ ಮಂತ್ರಿತುಮ ಈಟ ಪ್ರಥಮ ಶೆಹಾನ್ ಸೇವನ್ ಸಿಂಗ್ ಮಂತ್ರಿತುಮ ಮೂಡಾಸನ ಇಟ್ಪಮಿ ನಾವು
ಗೌರವ ಸಭೆಗೆ ತಲೆಮೈ ತಾಂಗುಗಿಂಡ ಉರುಪಿನವರ್ಗಳೇ ಇಂದು ವಿಳಿಯಾಟ್ಟು ತುರೈ ಅಮೈಚರ್ ಗೌರವ ಎಮತ್ತುಮ ಚುಟ್ಟಾಕ್ ವಾಡಿ ವೆಂಡೋನ್ತಾಂಗ್ ಅಬ್ಬಿ ಕಥಾಕರಂಡತ್ತೆ ಇಪ್ಪೊಳುದು ನಾನ್ 2000 ಆಂಡಿಲಿರುಂದು ಇಂದ್ರೆಯ ವರೈಕುಂ 5 ಅಮೈಚುಕ್ಕು ಕೀಳೆ ಇಂದ ವಿಳಿಯಾಟ್ಟು ತುರೈ ಸಂಬಂಧಮಾಗ ಪೇಸಿರುಕ್ಕಿಂಡೆನ್ ಎಂಗಳುಡೈಯ ಗೌರವ அமைச்சர் ஜான்சன் ஃபெர்னாண்டோ அவர்கள் காமினி அத்துக்குரல காமினி லொக்குகே அவர்கள் கௌரவ அழுத்தானந்த எங்களுடைய எங்களுடைய கூட்டாளி நண்பர் அவர்கள் இவர்கள் அனைவருக்கு மத்தியிலும் நான் எமது திருகோணமலை மாவட்டத்திலே இருக்கின்ற விளையாட்டுத்துறை தொடர்பாக பேசிய போதெல்லாம் அவர்கள் நிதி ஒதுக்கி தருவதாகத்தான் கூறினார்கள். எங்களுடைய அமைச்சர் காமினி லொக்கு அவர்கள் 55 மில்லியனை தருவதாக கூறியிருந்தார்கள். அன்று எங்களுடைய அழுத்தானந்த் அவர்கள் 135 மில்லியனை எங்களுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்திலே கிண்ணியா விளையாட்டு மைதானத்தை அமைத்து தருவதாக கூறினார்கள். இந்த விளையாட்டுத்துறை என்பது இந்த நாடு பல்வேறுபட்ட மக்களினால், அதாவது அரசியல் தலைவர்களால், இந்த நாட்டை சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தவர்களால் இந்த நாடு பேசப்படவில்லை. உலகளாவிய ரீதியிலே அர்ஜுன ரணதுங்க அல்லது ஜெயசூரிய அல்லது மகாநாம போன்றவர்கள் அல்லது விளையாட்டுத்துறையிலே சுசந்திக்கா போன்றவர்களை கூறி இந்த நாடு ஸ்ரீலங்காவை எங்களுக்கு தெரியும் என்று கூறினார்கள். அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டுத்துறை இந்த நாட்டிலே இருக்கின்ற கொழும்பு கம் போன்ற அபிவிருத்தி அடைந்த மாவட்டத்திலிருந்து பேசப்படவில்லை. கிராமிய சூழலிலே வளர்ந்த விளையாட்டுத்துறை வீரர்களால் தான் இந்த நாடு உலகிலே தெரியப்படுத்தப்பட்டது. கிரிக்கெட் துறையிலே அவர்கள் சாதனை புரிந்ததும் அர்ஜுன ரணதுங்க போன்றவர்களுடைய தலைமையிலே. டங்கனை பற்றி கேட்கின்றோம், அவர் வெளிநாட்டவர், அவர் சாதனை புரிந்தது ஒரு சாதனை அல்ல. சுசந்திக்கா போன்றவர்கள் இந்த மண்ணிலே சாதனை புரிந்த போது அவரை சொல்லி இந்த ஸ்ரீலங்காவை எங்களுக்கு தெரியும் என்று கூறினார்கள். இப்படி இப்பொழுது தூர ஓட்ட சாதனைகளை புரிகின்ற தன்சானியா அல்லது சோமாலியா போன்று அல்லது ஆப்பிரிக்க நாடு போன்ற நல்ல எமது நாடு திருகோணமலை மாவட்டத்திலே 52 ஆண்டு துவக்கம் 2009 ஆண்டு வரை 1990 ஆண்டு வரை விளையாட்டுத் துறையிலே கிரிக்கெட்டிலே ஃபுட்பாலிலே மாவட்ட மாகாண தேசிய மட்ட சாதனைகளை புரிந்தார்கள். அங்கு ஒரு 400 மீட்டர் ஓடக்கூடிய ஒரு மைதானம் இல்லை, ஒரு நீச்சல் தடாகம் இல்லை. சம்பூர்ணப்படுத்தப்பட்ட 160 மில்லியனுக்கான ஒரு வேலை திட்டத்தை கடந்த காலங்களில் 5 அமைச்சருக்கு மேலே நான் கொடுத்திருக்கின்றேன். எங்களுடைய அமைச்சர் தயாஸ்ரீ அவர்களை நான் நேரடியாக அவர் விளையாட்டுத்துறை அமைச்சை பொருட்படுத்த போது கூறினேன், ஒவ்வொரு வருடமும் நீங்கள் எங்களுக்கு ஒரு குறித்த தொகையை ஒதுக்கி தாருங்கள், எங்களுடைய மாணவர்கள் அல்லது எங்களுடைய விளையாட்டுத்துறை வீரர்கள் இந்த மாவட்டத்தில் தேசிய மட்டத்திலே சாதனை புரிந்தவர்களுக்கு ஒரு முழு வசதியையும் செய்து தாருங்கள் என்று கூறினோம். ஆனால் சிலர் சில பணங்கள் ஒதுக்கப்பட்டது, அதுவும் பொருத்தமில்லாத மைதானத்திலே பாரிய மோசடி நடைபெற்றது. எமது மாவட்ட அபிவிருத்தி குழுவிலே அதனை கேட்டபோது அந்த ஒதுக்கிய பணத்துக்கும் செய்த வேலை திட்டத்துக்கும் என்னவென்று தெரியாமல் முடிக்கின்றார்கள். நாங்கள் கூறுகின்றோம், இந்த மாவட்ட திருகோணமலை மாவட்டத்திலே அன்று சாதனை புரிந்தவர்களுடைய சாதனையை இச்சை வரை தேசிய மட்டத்திலே உடைக்க முடியாமல் இருக்கின்றது. மட்டக்கிழப்பு மைதானத்திலே 1972 ஆண்டு ஹைஜம் லாங் ஜம்ப் 100 மீட்டரிலே ஜஃபருல்லா என்கின்றவர் செய்த சாதனையை 17 வருடங்களுக்கு பிறகு ஹைஜம்பை முறியடித்தார்கள். 24 வருடங்களுக்கு பிறகு அவர் ஓடிய 100 மீட்டரை முறியடித்தார்கள். 44 வருட காலமாக இன்னும் அவருடைய லாங் ஜம்ப் இன்னும் தேசிய மட்ட சாதனையாக இருக்கின்றது. அந்த கிண்ணியா மண்ணிலே அந்த விளையாட்டு வீரர் இன்று சுகவீனமுற்ற முறையிலே 2 கிட்னியும் பழுதடைந்த நிலையிலே அவர் ஒரு நோயாளியாக இருக்கின்றார். அவர் விளையாட்டுத்துறை ஆசிரியர். நான் விளையாட்டுத்துறை அமைச்சுக்கு சொல்லியிருக்கின்றேன், கல்வி அமைச்சுக்கு சொல்லியிருக்கின்றேன், நீங்கள் அவர்கள் வாழுகின்ற போது அவர்களுடைய அவர்களை இந்த நாட்டிலே தேசிய மட்டத்திலே அடையாளம் காட்டியவர்கள், அவர்களை நீங்கள் கௌரவியுங்கள், அவர்களுக்கு ப்ரொமோஷனை கொடுங்கள் என்று கூறினேன். ஒன்றுமே நடக்கவில்லை. ஏன் நான் இதனை கூறுகின்றேன் என்றால், இன்று துரதிருஷ்டவசமாக பத்திரிகைகளிலே சரியோ பிழையோ சுசந்திக்கா அவர்கள் அவருக்கு கிடைத்த பதக்கத்தை ஏலம் விடம் போகின்றேன் என்று கூறுகின்றார்கள். ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சுக்கு ஒரு கிரமம் வர வேண்டும். திருவண்ணாமலை கிழக்கு மாகாணத்திலே, வடக்கு மாகாணத்திலே இன்று 30 வருட யுத்த சூழலில் வாழ்ந்தவர்கள் தான் இன்று தமிழ் மாணவ மாணவிகள் இன்று தேசிய மட்டத்திலே சாதனை புரிந்து வெளிநாடுகளுக்கு, ஆசியா விளையாட்டுத்துறை போன்றவற்றுக்கு செல்வதற்கு பயிற்சி அளிப்பவர்களுக்கு பயிற்சி பெறுவதற்கு ஒரு விளையாட்டு மைதானம் இல்லாமல் இருக்கின்றார்கள். அன்று கிண்ணிய பிரதேசத்திலே ஒரு விளையாட்டு மைதானம் இல்லாத காரணத்தினால் அவர்கள் சாதனை புரியாமல் இருக்கவில்லை. 24 வருடங்கள் புத்திர மாவட்டத்தில் இருக்கின்ற வெண்ணப்ப ஜோசப் டிவோஸ் கல்லூரிக்கும், இங்கு இருக்கின்ற கொழும்பு மாவட்டத்தில் இருந்த ஆனந்தா ரோயல் போன்ற டிஎஸ்என்ஏக்க போன்ற கல்லூரிக்கும் சவாலாக நாங்கள் இருந்துக்கொண்டோம். அன்று தேசிய மட்டத்தில் விளையாட்டுத்துறை சாதனை புரிந்திருக்கின்றோம், அங்கு ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கவில்லை.
ஹானரபிள் மெம்பர், யூ ஹேவ் 2 மினிட்ஸ்
மோர். 2 மினிட்ஸ். அப்படிப்பட்ட எங்களுக்கு நீங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சு ஒரு 400 மீட்டர் வசதி கொண்ட மைதானத்தை, ஒரு ஒரு எங்களுக்கு கிரிக்கெட் மைதானத்தை, அங்கு இருக்கின்றவர்களுக்கு நீச்சல் தடாகத்தை, முழுமையான ஒரு ஸ்டேடியத்தை எங்களுக்கு கிணிய பிரதேசத்திலே திருகோணமலை மாவட்டத்தில் 40 வருடகாலமாக சாதனை புரிந்தவர்களுக்காக உருவாக்கி தர வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்று கோமரங்கடவுல முறவாக பதவி சிரிப்புற போன்ற பிரதேசங்களில் இருந்துதான்
மெக்னைஸ கிரீடாங்கனே உபதுமாலக்கு டிஸ்ட்ரிக் கிரீடாங்கனே ஏகே தீன ஒக்கும சியலு பாசு கண்டுக்கு தான் ஏகே கிரவுண்டுக்கு வித்திர பிரச்சனை தீன மங்க இதா கீழ பாரதுன்னா
வெடிப்புற ரெக்கார்ட் ஐலண்ட் வைட் provincial wise record karapu kinnya palatata kinnya ds division de 400 meter ground naked adama kiwe dengara den atana e kaalendala avurudi siya kaanendra mahesh stadium hondara mar kiyanne api yan ape palata sambandha den kiyanne morawawa padavi sirupura gomarangala ds division wise e golta salli wenkerwene last obathumala divisional wise ek ground hari tyaganda anithaka in mattum saadhanai purinda சுசந்திக்க போன்றவர்கள் தேசிய மட்டத்தில் சாதனை புரிந்தவர்கள் பேரிலே நாங்கள் முழுமையான விளையாட்டு மைதானங்களை மாவட்ட தேசிய மட்டத்திலே உருவாக்குவதன் மூலம்
என்று
கூறி இம்முறை எமது கிணியா பிரதேசத்திலே 400 மீட்டர் அமைந்த முழுமையான ஒரு கிரவுண்டுக்கான நிதியொதுக்கீட்டை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டு உரைபெறுகின்றேன். நன்றி.
நெக்ஸ்ட், ஹானரபிள் டக்ளஸ் தேவானந்த்.
நன்றி.
எங்களுக்கு
தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, கடந்த கால யுத்தத்தின் இறுதிக்காலம் வரையிலான நேரடி பாதிப்புகளுக்கு உட்பட்டுள்ள வடக்கு மாகாணத்தில் ஏனைய அனைத்து துறைகளையும் போன்றே விளையாட்டுத்துறையும் பாரிய பின்னடைவுகளுக்கு உட்பட்டிருக்கின்ற நிலைமையே காணக்கூடியதாக இருக்கின்றது. சுமார் 30 வருடங்களாக யுத்தம் நடைபெற்றுள்ள ஒரு மண்ணில் யுத்தத்தின் பின்னரான குறுகிய காலகட்டத்திற்குள் அந்த யுத்தத்தினால் நேரடி பாதிப்புகளுக்கு உட்படுத்தப்பட்ட மக்கள் விரைந்து இயல்பு நிலைக்கு வருவார்கள் என எதிர்பார்க்க முடியாது. இத்தகைய மக்கள் சார்ந்து வாழுகின்ற அல்லது அத்தகைய மக்கள் வாழும் சூழலை சார்ந்து வாழுகின்ற எமது இளம் தலைமுறையினரை கடந்த கால கசப்பான வரலாறு படியாதவாறு இயல்பு நிலை கொண்டு வாழ்க்கை முறை நோக்கி நகர்த்தி செல்வதற்கு கல்வித்துறையை போன்றே விளையாட்டுத்துறையும் மிகவும் அவசியமாகின்றது. எனவே இத்துறைகள் சார்ந்த வளர்ச்சியின்பால் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டியுள்ளதுடன் அதற்குரிய வாய்ப்புகளும் ஊக்குவிப்புகளும் அதிகரிக்கப்பட வேண்டிய நிலையே ஏற்பட்டு அது இன்னமும் தொடர்வதையே காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக வடக்கிலே, அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே சமூக சீர்கேட்டு செயல்பாடுகள், வன்முறைகள் போன்ற துரவஸ்தவசமான செயல்பாடுகள் யுத்தத்தின் பின்னரான சற்று தாமதித்த காலகட்டங்களில் ஏற்பட்டு வருவதை இங்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். யுத்தம் ஒன்று நிகழ்ந்த மண்ணில் அந்த யுத்தமானது சுமூகமான முறையிலன்றி எதிர் யுத்தம் ஒன்றின் மூலமாக தோற்கடிக்கப்படுகின்ற நிலையில் அந்த யுத்தமானது தமிழ் சிங்கள மக்களிடையே ஓர் இனவாத யுத்தமாக கருத்தியல்கள் பரப்பப்பட்டிருந்த நிலையில் தோற்கடிக்கப்பட்ட யுத்தத்தில் ஈடுபட்டிருந்தோர் சார்ந்த மக்கள் தரப்பினர் அது தமது இனத்தின் தோல்வி என எண்ணுகின்ற வாய்ப்புகள் அதிகமாகும். இதற்கு இந்த யுத்தத்தை இனவாதமாக பயன்படுத்திய சுயலாப அரசியல்வாதிகள் மற்றும் அது சார்ந்த ஏனைய தரப்பினர் அனைவருமே பொறுப்பு கூற வேண்டும். இத்தகைய ஒரு மனநிலையில் இருக்கின்ற நமது இளைஞர் யுவதிகளும் தங்களது இறுக்கமான மனநிலை வட்டத்திலிருந்து விடுபட்டு வெளியே வருவதற்கு ஒரு துணையாக இந்த விளையாட்டுத்துறை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மிகவும் பரந்த அளவிலும் பலமிக்கதாகவும் வளர்த்தெடுக்கப்பட வேண்டியது அவசியமாகும். பாடசாலை மட்டங்களிலிருந்து விளையாட்டுத்துறையானது எமது நாட்டில் கட்டியெழுப்பப்பட்டு வந்தாலும் பகுதிக்கு பகுதி இடத்திற்கு இடமென மாறுபட்ட நிலைகளிலான வளப்பங்கீடுகள் மற்றும் ஏனைய வசதிகளை பொறுத்து விளையாட்டுத்துறையானது ஒருவிதமான பக்கசார்பான வகையிலேயே வளர்த்தெடுக்கப்பட்டு வருவதாக தெரிய வருகின்றது. குறிப்பாக நகர பகுதியில் உள்ள பாடசாலைகளுக்கு அதிகமாக கிட்டுகின்ற விளையாட்டுத்துறை சார்ந்த வாய்ப்புகள் நகர்ப்புறம் சாராத ஏனைய பகுதிகளுக்கு கிட்டுவதில்லை. இது ஒரு நிலை என்கின்ற போது இதன் இன்னொரு நிலை ஏனைய மாகாணங்களுக்கு கிட்டும் வசதிகள் வடக்கு மாகாணத்துக்கு கிட்டுவதில்லை என்பதாகும். இந்த நிலையிலேயே எமது மக்கள் தங்களுக்கான வாழ்வாதாரங்கள் முதற்கொண்டு வலுவாதாரங்களும் கட்டாந்திரையிலிருந்தே முயற்சிக்க வேண்டிய நிலையிலிருந்து வருகின்றனர் என்பதை இங்கு வேதனையுடன் தெரிவித்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எமது நாட்டை பொறுத்தவரையில் கால்பந்தாட்டம் என்பது முதன் முதலில் யாழ்ப்பாணத்திலேயே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பிரித்தானியரின் காலனி ஆதித்துவ ஆட்சியின் போது 1881 ஆண்டில் வனபிதா ஜேஏஆர் சுமையத் அவர்களால் யாழ் புனித பெட்ரிக் கல்லூரியில் கால்பந்தாட்டம் எமது நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இன்று இவ்விளையாட்டுத்துறை சார்ந்த பல திறமசாலிகள் வடக்கு மாகாணத்திலேயே காணப்படுகின்ற நிலையில் அவர்களை தேசிய மட்டத்திற்கும் அதிலிருந்து சர்வதேச மட்டத்திற்கும் மேலும் மேலும் அழைத்துச் செல்லக்கூடிய வகையிலான ஏற்பாடுகளும் ஊக்குவிப்புகளும் அவசியமாகும். தற்போதைய அரசின் விளையாட்டுத்துறை அமைச்சானது தொகுதிக்கொரு விளையாட்டு மைதானம் என்ற ரீதியில் அனைத்து வசதிகளையும் கொண்ட விளையாட்டு மைதானங்களை அமைத்து வருவதாக கூறப்படுகின்றது. இந்த திட்டத்தின் கீழ் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எவ்விதமான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பது குறித்து விளையாட்டுத்துறை அமைச்சர் விளக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். வடக்கு மாகாணத்தின் விளையாட்டுத்துறை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் சகல வசதிகளையும் கொண்ட சர்வதேச தரமுடைய விளையாட்டரங்கொன்று அமைக்கப்பட வேண்டும் என்ற எமது நீண்டகால கோரிக்கைக்கு அமைவாக 2011 வருடம் ஜூலை மாதம் 20 கிளிநொச்சி மாவட்டத்தில் இதற்கென சுமார் 325 மில்லியன் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டு விளையாட்டரங்கு அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. 2013 வருடத்தில் இருந்து இது மேற்கொள்ளப்பட்டது. 2013 வருடத்தில் இது பூர்த்தி செய்யப்பட்டு தேசிய மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் இங்கு நடத்தப்படும் என்றும் கூறப்பட்டது. அதன் பின்னர் இந்த விளையாட்டரங்கின் பணிகள் தொடர்பாக நான் கடந்த ஜூன் மாதம் 21 இச்சபையில் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் இந்த மைதான நிர்மாண பணிகள் முடிக்கப்பட்டு இங்கு தான் 2016 ஆண்டுக்கான தேசிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்று கூறியிருந்தும் கடந்த வருடம் தேசிய விளையாட்டு விழா துறையப்ப மைதானத்திலேயே நடத்தப்பட்டது. இன்று வரை அதனது பணிகளும் நிறைவு செய்யப்பட்டதாக தெரியவில்லை. அதே நேரம் தொற்றா நோய்களை தவிர்த்து கொள்ளல் என்ற ரீதியில் சரீர ஆரோக்கியம் கருதியான யோகா பயிற்சிகள் நாடாளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்பட்டு அதற்கென இந்த அரசு பாரிய அளவிலான செலவுகளை செய்து வருவதாகவும் ஊடகங்களில் ஆடிக்கொரு முறை அமாவாசைக்கொரு முறை என காணக்கூடியதாக இருக்கின்றது. யோகா கலையை பொறுத்தும் யாழ்ப்பாணத்திற்கென்ற ஒரு மேன்மையான தனித்துவ வரலாறு ரீதியாக இருந்து வருவதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதாவது யோகா கலை தொடர்பிலான மிக உயரிய வரவேற்புக்குரியவராக திகழ்கின்ற ஞானகுரு சிவயோக சுவாமிகள் யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை வீதியில் பல வருடங்களாக தவநிலையில் இருந்த தொடர்பிலான மிக உரிய வரவேற்புக்குரியவராக திகழ்கின்ற ஞானகுரு சிவயோக சுவாமிகள் யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை வீதியில் பல வருடங்களாக தவநிலை இருந்த மகான் என்பது வரலாறு. இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க எமது பகுதியிலே இந்த யோகா கலை என்பது இன்று எமது இளம் தலைமுறையினரிடையே எத்தகைய வளர்ச்சி கண்டிருக்கின்றது, எத்தகைய ஈர்ப்பினை பெற்றிருக்கின்றது என்ற ஆய்வுகள் எதுவும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரியவில்லை. இதே நிலையில் நாடாளாவிய ரீதியிலும் உள்ளதென அறிய முடிகின்றது. எனவே பாரிய செலவுகளை மேற்கொண்டு ஒரு விடயத்தை மேற்கொள்கின்ற போது அது ஊடகங்களுக்கான விளம்பரமாக இராமல் அது சார்ந்த பயனாளிகளின் பலன்கள் குறித்து சிந்திக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரம் யாழ்ப்பாணத்தில் சகல வசதிகளையும் கொண்ட உள்ளக விளையாட்டு தொகுதியொன்று அமைக்கப்பட வேண்டும். யாழ்ப்பாணத்தில் சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் மைதானம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்ற எனது கோரிக்கைகளுக்கு அமைவாக அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக கௌரவ அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அவற்றின் தற்போது நிலை என்ன என்பது குறித்து அறிய விரும்புகின்றேன். நமது நாட்டை பொறுத்தவரையில் கிரிக்கெட் விளையாட்டுக்கு தரப்படுகின்ற முக்கியத்துவம் ஏனைய விளையாட்டுகளுக்கு தரப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்தும் பலரால் முன்வைக்கப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டாகவே இருந்து வருகின்றது. இவ்வாறு முக்கியத்துவம் தரப்படுவதாக கூறப்படுகின்ற கிரிக்கெட் விளையாட்டு துறை கூட இன்று எந்தளவில் இருக்கின்றது என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. எமது நாட்டின் கிரிக்கெட் விளையாட்டுத் துறையை பொறுத்தவரையில் கிழக்கு மாகாணத்திலிருந்து இதுவரை ஒரு வீரர்தானம் தேசிய மட்ட அணிக்கு தெரிவு செய்யப்படாத நிலை காணப்படுவதாக தெரிய வருகின்றது. அதே நேரம் வடக்கு மாகாணத்திலிருந்தும் மிக நீண்ட காலமாக இதே குறைபாடு நிலவுகின்றது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சிறந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் இல்லாமல் இல்லை, அவர்கள் இனங்காணப்பட்டு ஊக்குவிக்கப்படாத நிலையும் கைகொடுத்து உதவாத நிலையுமே அங்கு நிலவுகின்றன. எனவே இவ்விடயம் குறித்தும் உரிய அவதானங்களை விளையாட்டுத்துறை அமைச்சர் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் வடக்கு மாகாணத்தில் கிரிக்கெட் விளையாட்டை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு நான் ஏற்கனவே விடுத்திருந்த கோரிக்கைக்கு அமைவாக முல்லைத்தீவு, கிளிநொச்சி மற்றும் மன்னார் போன்ற மாவட்டங்களில் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள
உள்ளதாக
யாழ் மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தை நாடாளாவிய ரீதியில் ஏனைய சங்கங்களுடன் இணைத்து கொள்ள நடவடிக்கை எடுப்பதாகவும் கௌரவ அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த ஏற்பாடுகள் தற்போது எந்த நிலையில் இருக்கின்றன என்பது குறித்தும் கௌரவ அமைச்சர் அவர்கள் அறிய தருவார் என எதிர்பார்க்கின்றேன். குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையில் விளையாட்டுத்துறையும் மிகவும் பின்தங்கிய நிலையிலே இருப்பதை தொடர்ந்தும் காணக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த வருட தேசிய ரீதியிலான விளையாட்டுப் போட்டிகளில் கிழக்கு மாகாணம் 8வது இடத்தையும் வடக்கு மாகாணம் 9வது இடத்தையுமே பெற்றிருக்கின்ற நிலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் விளையாட்டுத் துறையை கட்டியெழுப்பும் நோக்கில் பாடசாலை மட்டங்களிலிருந்தே அதனை ஊக்குவிப்பதற்கும் அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் முக்கிய அவதானங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். அத்துடன் கபடி உட்பட ஏனைய தேசிய ரீதியிலான விளையாட்டுகளை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து கடற்கரை விளையாட்டுகளை மேலும் வளர்த்தெடுக்கக்கூடிய செயல் திட்டங்களையும் அப்பகுதியில் வளர்த்தெடுக்கவும் முன்வர வேண்டியதுடன் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பிராந்திய விளையாட்டுக் கழகங்களை வலிமிக்கதாக மேம்படுத்தி அவற்றை ஏனைய மாவட்டங்களுடன் தொடர்புபடுத்தும் நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க வேண்டியுள்ளன. அந்த வகையில் முன்னாள் யுத்த வலயங்களான வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள இளைஞர் யுவதிகளை அதிகபட்ச விளையாட்டுத் துறையுடன் இணைத்து அவர்களை மேம்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுத்து உதவுமாறு கௌரவ அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசர் அவரிடம் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.
நெக்ஸ்ட் ஹானரபிள் எம்எச்எம் ஹாரிஸ், யூ ஹவ் 12 மினிட்ஸ்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று எமது விளையாட்டுத்துறை அமைச்சின் விளையாட்டுக் கழகங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான சட்டமூல விவாதத்தில் கலந்து கொள்வதற்கு மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக இன்று விளையாட்டுத்துறை அமைச்சு எங்களுடைய கௌரவ அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர் அவரின் தலைமையின் கீழ் இந்த நாட்டின் விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்காக பல்வேறு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. அந்த அடிப்படையில் இன்று இந்த நாட்டில் உள்ள தேசிய விளையாட்டுக் கழகங்கள் அவற்றில் மேம்படுத்துவதற்காகவும் அவை வினைத்திறமிக்கதாக செயற்பட வைப்பதற்காகவும் அதிலுள்ள இதுவரையுள்ள குறைபாடுகளை நீக்கி அதை திறம்பட இயக்க வைப்பதற்காக இன்று இந்த சட்டமூலத்தை எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்துள்ளார்கள். ஏனென்றால் கடந்த கால ஆட்சியில் குறிப்பாக தேசிய விளையாட்டு கழகங்கள் முறையான ஆண்டறிக்கை அதேபோன்று முறையான கணக்கறிக்கை என்று ஒரு சில விளையாட்டு கழகத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய பிடிக்கில் முறைகேடாக இருந்ததை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவ்வாறான முறைகேடுகளை நீக்கி ஒரு திறம்பட இயக்கி வைப்பதற்காக இன்று இந்த சட்டமூலம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்று விளையாட்டுத்துறை என்கின்ற பொழுது இங்கு கௌரவ உறுப்பினர்கள் குறிப்பாக பல விடயங்களை சுட்டி காட்டியிருந்தார்கள். அதில் எனக்கு முன்பு பேசிய எங்களுடைய கௌரவ டாக்டர் தேவானந்த் அவர்கள் வடமாகாணத்தின் விளையாட்டுத்துறையை ஊக்குவிப்பதற்காக அமைச்சு எவ்வாறான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது என்பது பற்றி குறிப்பிட்டிருந்தார். உண்மையில் எங்களுடைய அமைச்சர் கௌரவ தயாஸ்ரீ ஜெயசேகர் அவர்கள் வடமாகாணத்தின் விளையாட்டுத்துறையை ஊக்குவிப்பதற்காக கடந்த 2016 ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு நிகழ்வை யாழ் நகரில் நடாத்தியிருந்தார்கள். அப்பொழுது அங்கு எங்களுடைய அமைச்சர் நான் அதேபோன்று எங்களுடைய அமைச்சின் அதிகாரிகள் உட்பட பலர் பல வாரங்களாக வடமாகாணத்தின் பல பிரதேசங்களுக்கு சென்று விளையாட்டு துறையை ஊக்குவிப்பதற்காக அதிலுள்ள குறைபாட்டை நீக்குவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருந்தோம். குறிப்பாக வடமாகாணத்தின் மாகாண விளையாட்டு மைதானம் இப்பொழுது கிளிநொச்சி நகரில் இப்பொழுது அது கட்டப்பட்டு வருகின்றது. அதில் மேலும் துரிதப்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று வடமாகாணத்தின் ஏனைய மாவட்டங்களான வவுனியா மாவட்டத்தில் அங்கு மாவட்ட விளையாட்டு மைதானம் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று வருகின்றது. அதேபோன்று மன்னார் மாவட்டத்துக்கான விளையாட்டு நானாட்டாம் பிரதேசத்தில் அந்த விளையாட்டு தொகுதியை ஆரம்பித்து வைத்து அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. அதேபோன்று முல்லைத்தீவு மாவட்ட விளையாட்டு மைதானம் இதற்கப்பால் அந்த பிரதேசத்திலுள்ள கிராமிய விளையாட்டு மைதானங்களுக்கு பெருமளவான நிதிகள் அமைச்சினால் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த மைதானங்கள் இப்பொழுது சிறப்பாக செய்யப்பட்டு வருகின்றது. இதே போன்று அந்த வடமாகாணத்தின் குறிப்பாக பல வீரர்கள் இன்று தேசிய விளையாட்டு அணியில் இடம்பெற்று வருகின்றார்கள். குறிப்பாக உதைபந்தாட்ட அணி அதேபோன்று வலைப்பந்தாட்டம் கபடி போன்ற பல்வேறு அணிகளில் அந்த வீரர்கள் இடம்பெற்றிருக்கின்றார்கள். எதிர்காலத்தில் மேலும் வீரர்களை உள்வாங்குவதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். அதேபோன்று கிரிக்கெட் மைதானம் சம்பந்தமாக இங்கு பேசப்பட்டது. சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை யாழ் மாவட்டத்தில் அமைப்பதற்காக எங்களுடைய கிரிக்கெட் நிறுவன தலைவர் உபசபாநாயகர் திலங்க சுமதிபால் அவர்கள் அங்கு விஜயம் செய்து அதற்கான நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளார். இதே போன்றுதான் எங்களுடைய கிழக்கு மாகாணத்திலும் இன்று நாம் பிரதி அமைச்சர் என்ற ரீதியில் கடந்த 2 வருடங்களாக பல்வேறு பிரதேசங்களிலும் குறிப்பாக அண்மையில் மாவன விளையாட்டு தொகுதியை எங்களுடைய அமைச்சர் அவர்கள் திருவண்ணாமலையில் திறந்து வைத்தார். அதேபோன்று மட்டக்களப்பு மாவட்ட விளையாட்டு மைதான தொகுதி பெவர் மைதானம் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அதேபோன்று அம்பாறையில் இறுதிக்கட்டத்தை அடைந்திருக்கின்றது. கூடிய விரைவில் அதை திறக்க இருக்கின்றோம். இது மட்டுமல்லாமல் விளையாட்டு கிராமிய விளையாட்டு மைதானங்களுக்கான நிதிகளை அம்பாறை, திருவண்ணாமலை, மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல்வேறு பிரதேசங்களுக்கு நாங்கள் ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம். இங்கு கௌரவ அலிசாயர் மௌலானா பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இருக்கின்றார்கள். அதேபோன்று மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிறுநேசன் அவர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் அந்த பிரதேசத்துக்கு சென்ற பொழுது இந்த இரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் எங்களுக்கு பல்வேறு மட்டக்களப்பு மாவட்டத்தின் குறைபாடுகள் சம்பந்தமாக எடுத்து கூறியிருந்தார்கள். நாங்கள் நிதி சம்பந்தமாக படிப்படியாக இந்த மாவட்டத்தின் கிராமிய மைதானங்களுக்கான நிதிகளை வழங்கி அபிவிருத்தி செய்வதற்கு நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். அந்த அடிப்படையில் சௌர அலிசாயர் மௌலானா பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ஏராவூர் பொது விளையாட்டு மைதானத்தை அபிவிருத்தி செய்வதற்காக கடந்த பாடம் நாங்கள் அதற்கு எனது 5 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்து கொடுத்திருந்தோம். அதேபோன்று அவருடைய வேண்டுகோளின் பேரில் அந்த மைதானம் இந்த பாடம் மேலும் அபிவிருத்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். இதேபோன்று குறிப்பாக கிழக்கு மாகாண விளையாட்டு கழகங்களை வலுப்படுத்துவதற்காக எங்களுடைய அமைச்சின் ஊடாக விளையாட்டு உபகரணங்கள் வழங்குகின்ற செயற்திட்டத்தை அடுத்த மாதம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அவ்வாறு வருகின்ற பொழுது எங்களுடைய மாகாண மாவட்ட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் தொடர்புபடுத்தி அவர்களுடன் ஊடாக இந்த நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம். குறிப்பாக இன்று எங்களுடைய அமைச்சர் அவர்கள் இந்த அமைச்சை பொறுப்படுத்த பின்பு விளையாட்டுத்துறை சம்பந்தமாக அதில் உள்ள பல குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக நாங்கள் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவது இன்று சகலரும் அறிந்த விடயம். குறிப்பாக இந்த மாகாண விளையாட்டு தொகுதி நடவடிக்கைகள், அதேபோன்று மாவட்ட விளையாட்டு தொகுதி நடவடிக்கைகளுக்கு அப்பால் கிராமிய விளையாட்டு மைதான அபிவிருத்தி, அதேபோன்று இனங்களுக்கிடையில் சமாதான ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்காக விளையாட்டின் ஊடான சமாதானம் என்ற நடவடிக்கை போன்ற பல்வேறு நடவடிக்கைகள், அதேபோன்று வட ஆரம்பத்தில் தொற்றா நோயை கட்டுப்படுத்துவதற்காக எங்களுடைய அமைச்சு உடற்பயிற்சி வாரத்தை பிரயணப்படுத்தி அதன் ஊடாக நாட்டின் பல்வேறு பிரதேசங்களிலும் அந்த நிகழ்ச்சி திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தி வருகின்றோம். குறிப்பாக டக்ளஸ் தேவானந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், யோகா கலையை பற்றி குறிப்பாக தொற்றா நோய் சம்பந்தமாக உடற்பயிற்சிங்கின்ற பொழுது நாங்கள் அது பொதுவான ஒரு நிகழ்ச்சி திட்டம் இருந்தும் யோகா கலை அந்த உடற்பயிற்சி சம்பந்தமாக நாங்கள் எதிர்காலத்தில் அது சம்பந்தமான நிபுணர்களை கொண்டு அந்த யோகா கலையை எங்களுடைய அமைச்சூடாக செயற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று இந்த கட்டத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாமல் இன்று குறிப்பாக நாட்டில் நடக்கின்ற சில விடயங்களை நான் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்று நாட்டில் குறிப்பாக முஸ்லீம் சமூகத்தின் மத்தியில் ஒரு பதற்றமும் பீதியும் ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இது புனித ரமலான் மாதத்தில் சில பிரதேசங்களில் இன்று தனியாருக்கு சொந்தமான கடைகள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதேபோன்று பற்ற தீ வைக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று பள்ளிவாசல்கள் சில கடந்த காலங்களில் தீ வைக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான நடவடிக்கைகள் இன்று பெரும் ஒரு அச்சத்தை இந்த நாட்டு முஸ்லீம்கள் மத்தியில் இன்று ஏற்படுத்தியிருக்கின்றது. இது சம்பந்தமாக இன்றும் கூட பாராளுமன்ற அலுவலகத்தில் சகல முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து இது சம்பந்தமாக விரிவாக ஆராய்ந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இது சம்பந்தமாக இந்த நெருக்கடியை தீர்த்து வைப்பதற்காக இன்று முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற ரீதியில் இன்று பெரும் அழுத்தத்துக்கும் நிர்பந்தத்துக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம். இது சம்பந்தமாக உடனடியாக ஜனாதிபதி அவர்களையும் பிரதமர் அவர்களையும் சந்தித்து இந்த நடவடிக்கைகளை மேலும் இந்த நாட்டில் நடைபெறாமல் இருப்பதற்கும் இந்த முஸ்லீம் சமூகத்துக்குரிய பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்கும் இந்த நாட்டில் உள்ள சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்கள் மத்தியில் ஒரு நிலையான ஐக்கியத்தை சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை வகுப்பதற்காக இரு தலைவர்களையும் சந்தித்து பேசுவதென தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இன்று இந்த நிலைமை
குறிப்பாக
இந்த நிலைமை மேலும் தீவிரமடைவதை இன்று எமது சமூகம் அதை கவலையுடன் பார்க்கின்றது. இதை ஒரு அதிரடியான முறையில் கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த சபையில் வேண்டுகோள் விடுக்கின்றேன். மேலும் இன்று எமது மாவட்டத்தில் ஒரு தலைசிறந்த ஒரு விளையாட்டு நிபுணர் எனது ஆசிரியராக இருந்த எம்ஏ முஸ்துவா அவர்கள் இன்று காலமாகியுள்ளார். அவர் ஒரு சிறந்த விளையாட்டு நிபுணராகவும் அதேபோன்று ஒரு விளையாட்டு ஆசிரியராகவும் ஸ்கவுட் ஆணையாளராகவும் இருந்தார். அவருடைய மறைவுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்ததாக, அதேபோன்று கடந்த வாரம் எனது தந்தை அல்ஹாஜ் எம்ஏ ஹபீப் முகமட் ஹாஜி அவர்கள் வஃத்தானார்கள். அவரை மறைவுக்கு அனுதாபம் தெரிவித்த எங்களுடைய கௌரவ பிரதமர் அவர்கள், அதேபோன்று கௌரவ அமைச்சர் என்னுடைய தயாசிரி அமைச்சர் அவர்கள், அதேபோன்று ஏனைய அமைச்சர்கள், அதேபோன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதேபோன்று ஏனைய அதிகாரிகள், பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.
சபாபத்துமணி, கிரீடாபாந்த சசோதனை பிளிபந்த கதாக்கரன் அவஸ்தாவேதி மமக்கியாண்ட கமத்தி மிகைத்தா வெதகாத் அமாத்தியான்சியம். இந்த மே அமாத்தியான்சிய துளிங் அப்பே தருண பரம்பராவட்ட கிரீடா வகையும் வினய பிளிபந்தவ ஒன்று அவபோதையால் லபாதுன்னு புல்வாங் ஆயத்தனம் மமத் மே அமாத்தியான்சிய அமைச்சுவரை கட்டிட்டு கட்டி விட்டுக்கிறான். இவகை ஜெயஸ்ரீ ஜெயசேகர மெத்துமா மே பிளிபந்த அவபோதையும் கட்டகத்துக்குன்னு வைக்கினே காப்பி அப்பிட்ட பேணி நமுத் அது மே கிரீடா பணத்தை சசோதனை கராட்ட பமனாக் கிரீடாவது உணுக்கிறான் புல்வாங்க மக்கள் கிரீடா பிளிபந்தவ ஒன்று அவபோதையாக கம்பூர் தனுமக்கத்துவம் மே கட்டகத்துக்கிறான் முகது அதாப்பி கிரீடாவது அப்பி கரான்னு கொஹெங்காரி கமக்கிங் தக்ஷ கிரீடகே மத்தும்னாம யாவ கொலம்பட்டக்கு நல்ல யாவது உணுக்கிறனுக்கு மிசாக் அப்படி கமே மட்டமேந்தில் கிரீடாக்க கதாண்ட கட்டுத்துக்கிறன்னே இனிசா தம்மா அப்பி காலே கல்பனா கரு கிரீடா பாசல் கிரமையாக மேலாட்டி அத்திக்கிறான் ஒலிக்க அது லங்காவே கிரீடா பாசல் டிக்க தீனும் இவன் தமாய் கிரீடா தரங்கவழி தக்ஷ கிரீடக்கையோ மத்துவேன் ஹபா ஏ கிரீடகின்ட்டு அப்படி உதவு கரண்டோ ஏ கிரீடா பாசல் உதவு கரண்டோ மம கிரீடா அமைச்சி வர ஹெட்டிட்டு இன்னும் கூட மம கல்பனா கரா மே கிரீடா பாசல் வெடி தூணு கரண்டோ இந்த அப்படி தூரகத்தவ விஜித்தல மகாவித்யாலி சீரநாயக மகாவித்யாலி பிளியந்தல மத்திய மகாவித்யாலி நுவர நுவர மே வளவ மகாவித்யாலி மேவந்தமே தக்ஷ கிரீடுக்கு மத்துவேன் அப்ப இந்த கிரீடா பாசலின் தர்வன்ட் அத்தியாபன டிபார்ட்மெண்ட்டின் தின ஆஹார சந்தா தின முதல மதி போஷிதாய ஆஹார வேலாக்கு தின புல்வாங்க மக்னே என்ன சாப்பி கிரீடா அற முதல் ஏ தர்வன்ட் மாசக்கிட்ட ருப்பியால் பன்சிய காணிது கிரீடா பாசல்ட்டு பன்சிய காணிதுன்னா இகோலங்க ஆஹார வேல்ட்டு அம்மா எக்கத்துக்கிறான்னு கே தவ பான்சி அக்கே கிரீடக்கு இங்கே அத்தனை துண்ணா ஏன்ட்டு போஷிதாய ஆஹார வேலை கண் அத்திரேக்கோ கண்ணு கீழ் ஏம கிரியா கிரகாம ஏ கிரீடக்கின்ட்டு சக்தி அக்லபேனவா கிரீடா தரங்கோல்ட்டு கீழே தரங்கிறேன் முக்கது அத்தியாபன டிபார்ட்மெண்ட்டையும் கிரீடா பாசல் சிஷ்யின்ட்டு சிஷ்ய நிவாசக்கு இன்ன சிஷ்யின்ட்டு லபேன்னு பூவும் சுடு முதலாம் இவகமே கிரீடா பாசல் தீவுனு கரான் அப்படி கல்பனா கரான் இந்த தமாய் அப்பி சேர்நாயக மகாவித்யாலய சிசனிமாஸ் ஹரிகசுவா ஸ்விம் பூலுக்கு ஹரிகசுவா மீட்டர் ராசி ட்ரக்கு ஹரிகசுவா எக்கட்டோனுக்கு சம்பத்தில் பண்ணுது இவகேம வளவு மகாவித்யாலய அப்படி ஆரம்பக்கிறா மட்ட அமைத்துக்கமே துண்ணாமே கிங்கிஹாட்டி அண்ண வரிவுன விஜித்ர மகாவித்யாலய பிளியாந்தல மத்திய மகாவித்யாலய மேவாக ஹேம அவருத்தம் அப்படி வித்யால பாயா தோராக இருக்கு அப்படி பலாபருத்துனா மே கிரீடாவை தீவுனு கரணுவனா பாசலை இந்தலாம ஹந்துனாகனே அண்ணோனி එනං අපිට අවුරුදු 14 දක්ෂයෝ ඉන්නවා 15 දක්ෂයෝ ඉන්නවා 16 දක්ෂයෝ ඉන්නවා මේ වගේ එක එක මට්ටම් වලට ඉන්නවා ක්‍රීඩා අමාත්‍යාංශය හොඳ නිලධාරි කණ්ඩායමක් නුත් අපි ක්‍රීඩා අමාත්‍යාංශයෙන් කරන්නේ කොහේ හරි පළාතකින් දක්ෂ ක්‍රීඩකයෙක් ආවොත් ඒ ක්‍රීඩකයා වර්ගෙන් ඇවිල්ලා ඉස්සරහට ගෙනියනවා මිසක් අලුතෙන් ක්‍රීඩකෙක් හදාගෙන එන වැඩපිළිවෙලක් තවම නැහැ එයින්ද අපිට ඕන කරන්නේ ගමෙන් හදාගෙන එන වැඩපිළිවෙලක් දැන් සුසත්තිකා ජයසිංහ මහත්මිය තම දක්ෂ ක්‍රීඩකෙක් ඒ කාලේ හිටපු ක්‍රීඩා නිලධාරි මහත්වරු දැකලා කොළඹට ගෙනා හැබැයි ඒකේ අවසනවන්ත තත්ත්වයකුත් තියෙනවා ඒක හදපු ක්‍රීඩා උපදේශකයන් කිසිම තැනක් හම්බෙන්නේ නැහැ කොළඹ එක්කෙනෙක් කවිලා බාර අරන් එයා තමයි ක්‍රීඩකයව දියුණු කරන්නේ හැබැයි සුසන්තිකා ජයසිංහ මහත්මයාත් එක්ක වාදයක් කරමු මම හිතන්නේ වාදයක් වෙන්න බඩින්නේ නැහැ එතුමී මේ රටට ඉතාම කීර්තියක් ලබා දීපු ක්‍රීඩකාවක් එතුමිය වෙනුවෙන් විශේෂ වැඩපිළිවෙලක් ඇති කරන්න ඕනේ එදා අපි මම ඇමතිවරයා හැටියට ඉන්න කාලේ කොමන්වෙල් ගේම්ස් වලින් රම්පදක්කමක් ගත්ත ඔක්කොම ක්‍රීඩකීන්ට විශේෂ සැලකීමක් කරන්න වැඩපිළිවෙලක් ඇති කරා ඒකට හිටපු ජනාධිපතිතුමාට කිව්වහම ඒ සීළු දිනාටම තීරු බද්ධ සහිත වාහනයක් අපි අරන් දුන්නා. ඒගොල්ලන්ට ඕන කරන පහසුකම් අපි හරි ගස්සලා දුන්නා. ඒගොල්ලන්ට ඕන අනුකූල කටයුතු කරලා දුන්නා. රැකියාවක් දෙන එක නෙමෙයි ප්‍රශ්නේ. අපි ඒගොල්ලන්ව අපේ රටේ කීර්තිය ගෙනාපු රටට ජවයක් දීපු උදවි හැටියට බලා කියා ගන්නවා. ඉන්ද අපි ඒ කාලේ වැඩපිළිවෙලක් ආරම්භ කරා. දක්ෂ තනතුරු බදක්කන් ලාභින් වෙනුවෙන් අපි උත්සවයක් පවත්වන ඒගොල්ලන්ගේ වසගතක පොතක් ඇති කරලා හැමෝටම රත්තරන් පදක්කමක් දීලා ඒ අයින් දිහා බලන්න අපි කටයුතු කරා. එහෙනම් මේ ක්‍රීඩාවේ තියෙන ලොකුම ප්‍රශ්නේ තමයි ක්‍රීඩා සංඝම්. ඉතාම හොඳ ක්‍රීඩා සංඝම් තියෙනවා. සමහර ජාතික ක්‍රීඩා සංඝම් ඇවිල්ලා සමිති පහක්වත් නැහැ. මම දන් කියන්නේ නැහැ තමුන්නාසට ගිහිලා පොත්පත් බැලුවාම බලා ගන්න පුළුවන් වෙයි. සමාජික සංගම් පහයි ක්‍රීඩා සම්මේලනය. ඒ ඔක්කොම ජාත්‍යන්තර ගමන් බිමන් යන්න විතරයි හරි ගැසගෙන. දෙපාර්තමේන්තුවේ සල්ලි ගන්නවා විවිධ කටු හැබැයිලුත් එමෙ සංගම් පහම ඉන්නේ තමන්ගේ හිතවත් අය පස් දෙනෙක් තමයි සංගම් පහ තියෙන්නේ. එහෙම නිසා මේකේ මේ සංශෝධන වෙනකොට තමුන්නාස එකක් කරන්න අඩු ගානේ සම්මේලනයක් වෙන්න ඕනේ ක්‍රීඩා සංගම් 25ක්වත් තියෙන එකක්. නැත්තම් හතර දෙනෙක්ගේ සම්මේලනයක් වුණාම අනිත් සම්මේලනට වගේ තමයි කල් සලකන්නේ. ඒක ප්‍රයෝජන වෙනස හදාගත් එකක්. මම ඒ පිළිබඳ අනපනත් සංශෝධන කරන්න හැදුවා. නුත් ඒක කරන්න පුළුවන්. නම් මම ඇමතිවරයා හැටියට වැතිරුවට ක්‍රීඩා අමාත්‍යාංශයේ නිලධාරි හුඟක් සම්මේලනක සභාපති නැත්තම් ලේකම්. මම තීන්දුවක් ගත්තා ක්‍රීඩා අමාත්‍යාංශයේ නිලධාරීන්ට කිසිම සම්මේලනයක නිලයක් ගන්න බෑ. එක උපදෙස් දෙන එක විතරයි තියෙන්නේ. හැබැයි ක්‍රීඩාස් මැද හොඳ නිලධාරි කණ්ඩායමක් ඉන්නවා.
ගරු මන්තුමා මිනිත්තු දෙකක් කාලයක් තියෙනවා තව.
හොඳ කාලයක් එයාට හොඳ නිලධාරි මණ්ඩල. එයා හොඳින් වැඩ කරනවා. එයාට ඌමනාව ක්‍රීඩා දියුණු කරන්න. නමුත් අපිට වෙලා තියෙන්නේ දක්ෂ ක්‍රීඩකයෝ ඉදිරියට ගෙනියන්න වැඩපිළිවෙලක් නැති එක. තමුන්නාසට මම කියන්නේ තමුන්නාස දක්ෂ ඇමතිවරේ දක්ෂ කටයුතු කරන කෙනෙක් එහෙනම් ඒ පිළිබඳව වැඩ පිළිවෙලක් අනිත් එක ක්‍රිකට් ගැන අපිට ටිකක් කනගාටුයි මේ දවස්වල ක්‍රීඩා අපි ජයග්‍රහණය කරාට පස්සේ හැමදාම අපේ ක්‍රීඩා ක්‍රිකට් කණ්ඩායම එක්කෝ ෆයිනල්ස් වලට සෙමි ෆයිනල්ට හැමදාම ෆයිනල්ස් වලට ගිහිල්ලා තමයි හුඟක් ක්‍රීඩා තරගවලින් පරාජයට පත් වෙන්නේ අද අපි මේ මට්ටමින් බොහොම බැහැර වෙලා තියෙනවා මොකක් හරි එකේ වැරද්දක් ඇති තමුන්නාසල මැදිහත් වෙලා බලලා ඒක සකස් කරන්න කියන එක මම කියන්න කැමතියි. ඉතින් අනිත් එක ග්‍රාමීය පාසල් වලට ක්‍රීඩාව දිනුනක ක්‍රීඩා අමාත්‍යාංශය අධ්‍යාපන දෙපාර්තමේන්තුවයි අත්තල් මැදගත්ත වැඩපිළිවෙලක ගිහිල්ලා අවුරුදු 12-13 ඉඳලා ක්‍රීඩකයව හඳුනාගෙන ජාතික මට්ටමට යනකම් ඒ ක්‍රීඩකයව ගෙනෙන්න වැඩපිළිවෙලක් ඇති කරන්න කියලා මම තමුන්නාසෙන් ඉල්ලා හිටනවා. මම මීට වැඩිය කතා කරන්න යන්නේ නැහැ. මම කතාව මෙතනින් අවසන් කරනවා. තමුන්නාසගේ දක්ෂකම් පාවිච්චි කරලා මේක දියුණු කරන්න ක්‍රියා කරන්න කියමින් මගේ වචන ස්වල්පව අවසන් කරනවා.
මීළඟට ගරු තුෂාර ඉන්දුනිල් අමරසේන මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට මිනිත්තු 9ක කාලයක් තියෙනවා.
බොහොම ස්තුතියි මූලාසනේ මන්ත්‍රීතුමනි. අංක 1993 දරණ හා 2006-10 දිනදී නව ක්‍රීඩා නියෝග මාලාව හා සංශෝධිත නියෝග හඳුන්වා දීම යටතේ ඉතාමත්ම වැදගත් නව නීති නියමයන් ගණනාවක් මේ අවස්ථාවේදී හඳුන්වා දීම පිළිබඳව මම විශේෂයෙන් ක්‍රීඩා අමාත්‍යතුමාට ස්තුතිවන්ත වෙනවා. විශේෂයෙන් මෙතෙක් කාලයක් යම් යම් ආකාරයේ අවදිමත් විදිහකට යමක් සිද්ධ වුණා නම් කාලීනව ඒවා නිවැරදි කරගනිමින් සංශෝධනය කරගනිමින් ඉදිරියට යාම මම හිතන්නේ ඉතාමත්ම කාලෝචිත දෙයක්. ඉතින් ඒ පිළිබඳව විශේෂයෙන් අපි ස්තුතිවන්ත වෙනවා. දැන් සාමාන්‍යයෙන් ක්‍රීඩාව කියන කාරණේ ගත්තාම දැන් ගොඩාක් කතා වුණේ අපි ජාත්‍යන්තර සම්මාන, ජයග්‍රහණ, තරඟ මේවා පමණක් අපිට ලඟු කරන්න බෑ ක්‍රීඩාව කියන කාරණේට. ක්‍රීඩාවක් තුළින් අපිට ජාත්‍යන්තර සම්මාන අපි ඉලක්ක කරගත යුතුයි. රටක් හැටියට විශිෂ්ට දක්ෂතාවයන් දක්වන ක්‍රීඩකයින්, ක්‍රීඩිකාවන් සියල්ල අපිට ඉන්නවට වගේම ක්‍රීඩාව කියන කාරණය තුළ අපි ජාතික වශයෙන් බලාපොරොත්තු වෙන විශාල කටයුත්තක් තියෙනවා. ජයග්‍රහණයම නෙවෙයි, ක්‍රීඩා සංස්කෘතියක් අපි නිර්මාණය කරනවා කියලා කියන්නේ, ක්‍රීඩා මානසිකත්වයක් අපි අපේ රටවැසියන් තුළ නිර්මාණය කරනවා කියලා කියන්නේ, ඒක පරිපූර්ණ සමාජයක් බවට පත්වෙන්නට අපි කරන විශාල ආයෝජනයක්. මිනිස්සු තෘප්තිමත් වෙන්න, සෞඛ්‍ය සම්පන්න වෙන්න, නිරෝගිමත් වෙන්න ඒ සියලු කාරණා සිද්ධ වුණහම තෘප්තිමත් ජනතාවක් අපේ රටේ ගොඩනගන්නට පුළුවන් නම් මේ කියන ක්‍රීඩාව කියන එක සමාජගත කරලා විවිධාකාරයකින් අපේ පාසල් ශිෂ්‍යයන්ගෙන් පටන් ගත්තාම වැඩිහිටියන් දක්වා අපිට ඒ වගේ තෘප්තිමත් ජාතියක් අපිට හදන්නට පුළුවන් නම් මම හිතන්නේ ඒක තමයි ක්‍රීඩාවේ තියෙන අපිට ප්‍රධානම වගකීම. හැබැයි අපි දකිනවාද අද ඉන්න අලුත් පරපුර මේගොල්ලෝ අපි අපේ යුගයේදී අපි ක්‍රීඩා කරපු ආකාරයන් පහුගිය ඒ ඈත යුගයේදී ක්‍රීඩාවට තිබිච්ච තැන අද අපේ අලුත් තරුණ පරපුර අතර තියෙනවද කියන ප්‍රශ්නය අපිට පැනනගිනවා. පරිගණක ක්‍රීඩාවන් වලට කොටු වෙලා ලැප්ටොප් වල, දුරකථන වල ඒ වගේ එල්බගෙන දවසේ පැය 24න් පැය කීයක් මේ අපේ තරුණ තරුණියෝ නාස්ති කරනවද? නිකමට එක දාඩිය බිඳුවක් තමන්ගේ ශාරීරික ක්‍රියාකාරකම් වල එක පැය කීයක් නිරත වෙනවද කියන කාරණය මම හිතන්නේ බොහොම සෝචනීයයි. ක්‍රීඩා කටයුතු පිළිබඳව අපේ තරුණ පරපුර දක්වන උනන්දුව මම හිතන්නේ ඉතාමත්ම සෝචනීයයි. මේවට වැඩිහිටිය හැටියට අපිත් වග කියන්නට අවශ්‍යයි. විශේෂයෙන් දෙමව්පියන් දරුවන්ව අධ්‍යාපනයට පොතට පතට අධ්‍යාපනය මේවටම යොමු කරනවා මිසක් ඒ පරිබාහිර ඒ ක්‍රියාකාරකම් සඳහා තමන්ගේ දරුවන් යොමු කරන්නට දෙමව්පියනු මම හිතන්නේ උනන්දු වෙන්න ඕන වැඩියෙන්. ඉතින් ඒ නිසා තෘප්තිමත් ජාතියක් ගොඩනැගීම කියන කාරණය වෙනුවෙන් මම හිතන්නේ ක්‍රීඩාව ඉතාමත්ම වැදගත්. ක්‍රීඩා අමාත්‍යාංශයත් ඒ පිළිබඳව ඉතාමත්ම වගකීමකින් වැඩ කරනක ඉතාමත්ම වැදගත්. ඉතින් ඒකම දැන් විශේෂයෙන් අපි කියන්නට ඕනේ දැන් හිටපු ක්‍රීඩා ඇමතිතුමාලත් හිටියා, ඔය සියල්ල හිටියා. ඉතින් එතුමන්ලත් ලොකු කයිවාරුවක් ගැහුවා. හැබැයි අපිට පහුගිය කාලේ අපිට අහන්න දකින්න ලැබුණා ඔය ෆුට්බෝල් ක්‍රීඩාව නම්වාලීම සඳහා විවිධ ක්‍රීඩා සමාජ සඳහා විවිධ ආයතනවලින් ගත්ත සල්ලි ඒ මුදල් පිළිබඳව කිසිම වග විභාගයක් සිද්ධ වුණේ නැහැ. ඒ මුදල් අයතා භාවිතයන් වෙනුවෙන් ඇතිවෙච්ච නීතිමය සහ අධිකරණ ක්‍රියාමාර්ග අපි දැක්කා. ඒකම සමහරලාවට අපේ ක්‍රිකට් කණ්ඩායමේ ක්‍රිකට් ක්‍රීඩකයින් ක්‍රීඩා කණ්ඩායමෙන් කැපෙනකොට දේශපාලන බලවතුන් හොයාගෙන ගිහිල්ලා දේශපාලන බලවතුන්ගේ ශක්තියෙන් හයියෙන් ආයෙ ආපහු අපේ ජාතික ක්‍රීඩා ක්‍රිකට් කණ්ඩායමට ඇතුළත් වෙන්න උත්සාහ දරපු අවස්ථාව සහ ඒ ක්‍රීඩා කණ්ඩායමට ආයෙ ආපහු ඇතුළත් වෙච්ච අවස්ථාවත් අපි දැක්කා. තේරීම් කමිටුව පාලනය කරපු හැටි අපි දැක්කා. ඉතින් මේ සමහර බලවතුන් ෆුට්බෝල් ගහපු හැටි අපි දැක්කා. තමන්ට අභියෝගයක් වෙන ක්‍රීඩකයින් තමන්ට තරගයක් දෙන ක්‍රීඩකයින් එක්ක ඒ ගනුදෙනු කරපු විලාසය අපි දැක්කා. ක්‍රීඩාවට නොගැලපෙන ක්‍රීඩාවේ නීති රීතීන් සහ සාරධර්ම චර්යාධර්ම එක්ක නොගැලපෙන එහෙම අවිධිමත් පැත්තකට ගිය ක්‍රීඩාවන් අපි විශේෂයෙන් දැක්කා. ඒවා නම් වශයෙන් කියන්නට අවශ්‍ය වෙන්නේ නැහැ. ඉතින් මෙන්න මේ සියලු කාරණයන් නිසා විශේෂයෙන් අපි සන්තෝෂයට පත් වෙනවා. දැන් මේ හඳුන්වා දෙන නව නීති රීතිත් එක්ක නිසි විගණනයක් මේ අපිට නිරන්තරයෙන්ම අපිට අහන්න ලාගින්න ලැබෙන ප්‍රධාන ප්‍රශ්නයක් තමයි මේ ක්‍රීඩා සමාජ සංගම්වල විගණන කටයුතු. ඒ වගේ මූල්‍යමය කටයුතුත් එක්ක නිරන්තරයෙන්ම තියෙන දූෂණ තත්ත්වයන් අක්‍රමිකතාවයන් තමයි අපිට බහුතරයක් අහන්න ලැබෙන්නේ. ඒ ක්‍රීඩා සමාජවල සංගම්වලට ලැබෙන අති බහුතර මුදල් කන්දරාවන් ඒ මුදල් එක්කම ඒ සංගම්වල නිලතල හොබවන්නට පොරකන පොරකෑම් ඒවගේ තියෙන අනියම් වාසි මෙවත් එක තමයි මේ දූෂණය කියන එක පටන් ගන්න. ඉතින් මුදල කියන කාරණයත් එක පටන් ගන්න දූෂණය අක්‍රමිකතාවයන් වෙනුවෙන් නිසි විගණනයකට යටත් කරගන්නට මේ නීති රීති ගෙනීම පිළිබඳවත් මම විශේෂයෙන් සන්තෝෂයට
පත් වෙනවා. තව මිනිත්තු දෙකක් කාලයක් තියෙනවා නේද?
අපේ අද කතිකියොත් අඩුයි මේ කරු අන්තුමා. ඉතින් ඒකම විශේෂයෙන් දැන් දේශපාලනිකව මන්ත්‍රීවරුන් හැටියට ඉන්න අය ක්‍රීඩා සමාජ සංගම්වල සභාපති මුල් පුටු හොබවල ක්‍රීඩාවේ මුවාවෙන් ඔවුන් කැපී පෙනිච්ච හැටිත් අපි දැක්කා. සාමාන්‍යයෙන් සිද්ධ වෙන්න ඕනේ ඒ පුටුවේ ඉඳගන්න පුද්ගලයාගෙන් ඒ ක්‍රීඩාවට සේවයක් වෙනවා ඒ ක්‍රීඩාව බබලනවා වෙනුවට ක්‍රීඩාවේ මුවාවෙන් ඒ පුද්ගලයා බබලන ස්වරූපයකුත් අපි දැක්කා. ඉතින් මම හිතන්නේ ඒ පිළිබඳවත් නව නීති රීති ඇවිල්ලා තියෙනවා. මන්ත්‍රීවරයෙක් වෙන්න පුළුවන්. හැබැයි ඒ ක්‍රීඩාව පිළිබඳ විශේෂත්වයක් දක්ෂතාවයක් දක්වපු ජාතික වශයෙන් ජයග්‍රහණ ලැබුවත් පමණක් ඒ වගේ මුල් පුටුවල ඉඳ ගන්න පුළුවන් වෙන නීති රීති මාලාවක් මෙතෙන්ට එනවා. ඉතින් මම හිතන්නේ ඒවා ඉතාමත්ම වැදගත් කාරණා. එතකොට විශේෂයෙන් අපි කියන්නට ඕනේ දැන් මෙතන කාලයත් අඩු නිසා අපි වෘත්තීය වශයෙන් අපේ ක්‍රීඩකයින් බඳවා ගැනීම සඳහා අපි දක්වන දායකත්වයත් ඉතාම අඩු. විනාඩි දෙක කියන කරුමන්තම
ඔබතුමාට කතාව අවසන් කරන්න වෙනවා. ඒ ඉඳ කාලය කරුණා කරලා කලමනාකරණය කරගන්න.
ඒකම මම විශේෂයෙන් කියනවා අපිට වෘත්තීය ක්‍රීඩකයින් හැටියට අපි දක්වන දක්ෂ උනන්දුව ඉතාම මදි. මම ක්‍රීඩා ඇමතිතුමාට මේ ස්ථානයේ කියනවා මට මගේ ආසනේ මම හිතන්නේ පඬුවස්සෝර එතුමාගේත් ආසනේ මාව හැමෙන්න අර අධ්‍යාපන අමාත්‍යාංශයේ මේ අධ්‍යාපන අමාත්‍යාංශයේ ක්‍රීඩා උපදේශකයින් දාලා බඳවා ගන්නට තියනවා කියන ආරංචියත් එක්ක මාව හැමෙන්න කාන්තාවක් ආවා. ඇයගේ වයස අවුරුදු 42යි. සාමාන්‍ය පෙළත් පාස් උසස් පෙළත් පාස්. හැබැයි ඇයට වයස හරස් වෙලා සමස්ත ලංකා තරගවලින් ඇය විශාල ජයග්‍රහණ ලැබපු කාන්තාවක්. ඉතින් ඒ වගේ අය සඳහාත් අනියම් පදනමෙන් හරි අපිට රැකියා අවස්ථාවක් ලබා දෙන්නට පුළුවන් නම් අපි විශේෂයෙන් ස්තුතිවන්ත වෙනවා. ඒක මම
කියන්නේ
සත්‍තිකා ජයසිංහ මම දන්නා ක්‍රීඩා ඇමතිතුමාගේ ආකල්පය නම් මොකද්ද කියන එක මට තප්පර 30ක් දෙන්න. සුසන්තිකා ජයසිංහ කියන්නේ අපේ රටට ජාතික වශයෙන් ජයග්‍රහණ රාශියක් ගෙනාපු ක්‍රීඩිකාවක්. ඇය අද කුමන දේශපාලන පක්ෂයක හිටියත් අපිට කමක් නැහැ. කුමන දේශපාලන නායකයෙක් හිටියත් අපිට කමක් නැහැ. සුසන්තිකා ජයසිංහ වගේ අපිට රටට ජාතියට කීර්තියක් ගෙනාපු ඒ ක්‍රීඩිකාවන් වෙනුවෙනුත් අපිට
අවසාන
වැටුපත් දීමනාවක් අපිට ලබා දෙන්නට පුළුවන්කමක් තියෙනවා නම් මම හිතන්නේ ඒකත් ඉතාම වැදගත් බව ප්‍රකාශ කරමි. මගේ වචන සුවපය අවසන් කරනු බොහොම ස්තුතියි.
මීළඟට ගරු ශ්‍රීනේෂන් මන්ත්‍රීතුමා.
அவைக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, இந்த இடத்தில் விளையாட்டுத்துறை பற்றி எனது கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் விளையாட்டுத்துறை என்பதை நாங்கள் வெறுமனே ஒரு விளையாட்டான துறையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த விளையாட்டுத்துறையின் மூலமாக பல நன்மைகளை நாங்கள் அடையக்கூடியதாக இருக்கின்றது. விளையாட்டுத்துறை என்பது தலைமைத்துவத்தை வளர்ப்பதற்கு உதவுகின்றது, ஆளுமையை விருத்தி செய்வதற்கு உதவுகின்றது, விட்டு கொடுப்பான மனப்பாங்கை வளர்த்துக்கொள்வதற்கு உதவுகின்றது. அதனையும் விட பரஸ்பர புரிந்துணர்வு, நட்புணர்வு போன்றவற்றை உருவாக்குவதில் இந்த விளையாட்டுத்துறைக்கு முக்கியமான பங்களிப்பு இருக்கின்றது. கடந்த காலத்தை எடுத்து பார்க்கின்ற போது வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் யுத்தம் நிலவிய காலத்தில் இந்த விளையாட்டுத்துறை இரண்டாம் தர நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது. விளையாடக்கூடிய எத்தனையோ வீரர்கள் இருந்தும் கூட, வீராங்கனைகள் இருந்தும் கூட அந்த விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை யுத்த காலத்தில் இருக்கவில்லை. ஆனால் யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் இந்த விளையாட்டுத்துறையில் ஆர்வம் காட்டக்கூடிய பல இளைஞர்கள் யுவதிகள் காணப்படுகின்றார்கள். ஆனால் அவர்களுக்குரிய வசதிகள் எந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றி நாங்கள் ஆராய வேண்டியிருக்கின்றது. குறிப்பாக கடந்த காலத்தில் நான் கல்வித்துறை சார்ந்த ஒரு பணியில் பிரதி கல்வி பணிப்பாளராக இருந்தபோது அந்த காலத்தில் பாடசாலைகளில் பல்வேறுபட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடந்திருக்கின்றன. குறிப்பாக யுத்தம் நடைபெற்ற ஒரு பிரதேசமாக கருதப்படுகின்ற மட்டக்களப்பின் மேற்கு பிரதேசத்தில் அந்த காலத்தில் அங்கு காணப்பட்ட மாணவிகள் விளையாட்டுத் துறையில் ஆர்வமாக இருந்தார்கள். அவர்களுக்கென்று ஒரு மைதானம் இருக்கவில்லை, அவர்களுக்கென்று விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்படாத நிலையிலும் கூட வயல் நிலங்களில் விளையாடி அவர்கள் தேசிய மட்டத்தில் உதைபந்தாட்டத்தில் இரண்டாம் இடத்தினை, மூன்றாம் இடத்தினை மூன்று தடவைகள் பெற்றிருந்தார்கள். கடுக்காமனை வாணி வித்தியாலயம் என்று சொல்லப்படுகின்ற மட்டக்களப்பில் காணப்படுகின்ற அந்த வித்தியாலயம் மூன்று தடவைகள் தங்களுடைய தேசிய மட்டத்தில் திறமைகளை அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கென்று ஒரு மைதானம் அமைக்கப்பட்டிருக்கவில்லை, அவர்களுக்கென்று விசேடமான உபகரணங்கள் வழங்கப்பட்டிருக்கவில்லை, அவர்களுக்கென்று பயிற்சியாளர்கள் வழங்கப்பட்டிருக்கவில்லை. இருந்தாலும் தங்களுடைய திறமைகள் மூலமாக அந்த கடுக்காமனை கிராமம் என்கின்ற கிராமத்தில் அமைந்துள்ள பாடசாலை மாணவிகள் மூன்று தடவைகள் தேசிய மட்டத்தில் தங்களுடைய சாதனைகளை பதிவு செய்திருந்தார்கள். ஆனால் அவ்வாறு சாதனை புரிந்த அந்த மாணவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் ஊக்குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள், ஊக்குவிக்கப்பட்டார்கள் என்ற கேள்விகள் எங்கள் மத்தியில் எழுகின்றது. அதேவேளை இந்த இடத்தில் அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த கோடீஸ்வரன் எம்பி அவர்கள் ஒரு விடயத்தினை சொல்லிவிட்டு சென்றார். அதாவது அக்கரைப்பற்றில் அமைந்துள்ள ஆலையடி வேம்பு என்னும் இடத்தில் தர்மசங்கரி விளையாட்டு மைதானத்திற்காக 7.5 மில்லியன் ரூபாயினை எங்களுடைய விளையாட்டு அமைச்சர் அவர்கள் ஒதுக்கியிருந்தமையை அதற்கான நன்றிகளை தெரிவிக்குமாறு குறிப்பிட்டிருந்தார். அதேவேளை அந்த விளையாட்டு மைதானத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி மூலமாக அபிவிருத்தி வேலைகள் தொடங்கப்படவில்லை என்கின்ற ஒரு மனவேதனையும் தெரிவித்து சென்றிருக்கின்றார். அதேவேளை சார்ல்ஸ் நிர்மல்நாதன் அவர்கள் ஒரு விடயத்தினை கூறுமாறு குறிப்பிட்டிருந்தார். அதாவது மன்னாரில் எமில் நகரில் ஒரு விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த விளையாட்டு மைதானத்தினை அமைத்தமைக்காக விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு நன்றிகளை தெரிவிக்குமாறு என்னிடம் கூறி சென்றிருந்தார். எனவே நீங்கள் செய்த நல்ல பணிகளுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் சென்ற ஆண்டு மட்டக்களப்பிற்கு வருகை தந்திருந்தீர்கள். குறிப்பாக மட்டக்களப்பில் பிரபல்யமான ஒரு விளையாட்டு மைதானம் என்று சொல்லப்படுகின்ற வெபர் மைதானத்தினை திறப்பதற்காக நீங்கள் வந்திருந்தீர்கள். அந்த வேளையில் நான் உங்களை சந்தித்து சில விளையாட்டு மைதானங்கள் பற்றிய சில கோரிக்கைகளை உங்களிடம் விடுத்திருந்தோம். அந்த வேளையில் நீங்கள் உடனடியாக செயல்பட்டு அந்த உங்களுடன் வந்த அந்த பொறியியலாளரை உடனடியாக அந்த இடங்களுக்கு சென்று அவற்றை பார்வையிட்டு ஒரு அறிக்கையினை தயாரித்து தருமாறு நீங்கள் அந்த இடத்தில் பணித்திருந்தீர்கள். நான் மகிழ்ச்சியடைந்தேன். அடுத்த நாள் காலை வேளையில் அந்த குறிப்பிட்ட பொறியியலாளர் மகளிர்தீவு மைதானம், நாவட்காடு மைதானம் மற்றும் இழுப்படிச்சேனை மைதானம் போன்ற இடங்களுக்கு சென்று அவர் அந்த இடத்தில் மதிப்பீடுகளை செய்து அதற்குரிய அந்த மதிப்பீட்டு அறிக்கையினை, அபிவிருத்திக்கான மதிப்பீட்டு அறிக்கையினை உடனடியாக பிரதேச செயலாளர் மூலமாக தனது அமைச்சுக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டிருந்தார். அதற்கு அமைவாக அந்த மகளிர்தீவு மைதானம் மற்றும் நாவட்காடு மைதானம், இழுப்படிச்சேனை மைதானம் என்று சொல்லப்படுகின்ற யுத்தத்தினால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட அந்த பிரதேசத்தில் அந்த மூன்று மைதானங்களையும் புனரமைப்பதற்கான ஒரு தயார் நிலையில் உங்களிடம் அந்த மதிப்பீட்டு அந்த படிவம் அறிக்கை வழங்கப்பட்டிருந்தது. நீங்கள் உண்மையில் அதற்கு நிதியினை ஒதுக்கீடு செய்து அதனை அபிவிருத்தி செய்வதற்கு உதவுவதாக கூறியிருந்தீர்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த மைதானத்திற்கு எந்த ஒரு மைதானத்திற்கும் நிதி ஒதுக்கப்படவில்லை. எனவே நாங்கள் அதனை ஒரு குறையாக சொல்லவில்லை. 2 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இனி வருகின்ற அந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாவது அந்த 3 மைதானங்களையும் அபிவிருத்தி செய்வதற்கு நீங்கள் உதவ வேண்டும். குறைந்தளவு மட்டத்திலாவது அந்த மைதானங்களின் அடிப்படை தேவைகளை அபிவிருத்தி செய்வதற்கு நீங்கள் இந்த ஆண்டில் எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்வீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நீங்கள் உங்களிடம் சந்தித்து கேட்டபோது இந்த முறை வரவு செலவு திட்டத்தின் மூலமாக விளையாட்டுத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியின் குறைவு பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அதேவேளை எங்களுடைய கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பிரதி அமைச்சர் அவர்கள் இருக்கின்றார். இந்த பிரதி அமைச்சர் அவர்கள் நான் 2 தடவை இந்த வரவு செலவு திட்டத்தின் போது உரையாற்றிய போது அவர் குறிப்பிட்டிருந்த விடயம் என்னவென்றால், உடனடியாக என்னை சந்தித்து எந்தெந்த இடங்களில் அபிவிருத்தியில் தளர்வு காணப்படுகின்றது, மைதானங்கள் அமைக்கப்பட வேண்டி இருக்கின்றது என்கின்ற அந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வலயங்களுக்கு சென்று அந்த மைதானங்களை மதிப்பீடு செய்வதற்கும் அபிவிருத்திகளை செய்வதற்கும் உடனடியாக செயற்படுவதாக 2 தடவைகள் எங்களுடைய பிரதி அமைச்சர் அவர்கள் உத்தரவாதத்தினை தந்திருந்தார். ஆனால் 2 தடவையும் நாங்கள் அவரை எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அவர் அங்கு வராத அந்த வரவின்மை எங்களுக்கு வேதனையை தந்தது. ஏனென்றால் அவர் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர், ஒரு தமிழ் பேசுகின்ற ஒரு பிரதி அமைச்சர் இருக்கின்ற போது எங்களுக்கு பல விடயங்களை கூறி அவரிடமிருந்து பல மைதான விளையாட்டு அபிவிருத்திகளை செய்து கொள்ளலாம் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அவருடைய வரவு அங்கு இல்லாத ஒரு நிலையில் நாங்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றோம். குறிப்பாக நான் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், விளையாட்டுத்துறை என்பது இனத்திற்கு அப்பால், மதத்திற்கு அப்பால், ஜாதிக்கு அப்பால், பிரதேசத்திற்கு அப்பால் சென்று சகல மக்களையும் சமத்துவமான நிலையில் இணைக்கின்ற ஒரு துறையாக இருக்க வேண்டும். நான் நினைக்கின்ற என் கௌரவ விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள், நான் நினைக்கின்றேன், ஒரு சமத்துவமான சிந்தனையுடையவர், சமத்துவமாக சிந்தித்து சகல பகுதிகளிலும் இந்த அபிவிருத்திகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றவர் என்று நான் நம்புகின்றேன். எனவே உங்களுடைய செயற்பாடுகளை யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் அதிகமாக எதிர்பார்த்து நிற்கின்றது. எங்களுடைய பிரதி அமைச்சரை பொறுத்தமட்டில், பிரதி அமைச்சர் உண்மையில் அந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவராக இருக்கின்றார். அந்த பகுதியில் நடைபெற்ற யுத்தத்தின் அந்த கொடுமைகளை பற்றி அறிந்தவர். அங்கு யுத்த காலத்தின் போது குறிப்பிட்ட பிரதேசங்கள் திட்டமிட்ட அடிப்படையில் அக்காலத்தில் ஒதுக்கப்பட்டிருந்தது யுத்தத்தை காரணங்காட்டி. ஆனால் யுத்தம் முடிந்த நிலையிலும் கூட பிரதி அமைச்சர் மூலமாக ஒதுக்கப்பட்ட நிதியத்தில் நான் நினைக்கின்றேன் அந்த பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு எந்த ஒரு நிதியும் வழங்கப்பட்டதாக நான் அறியவில்லை. இங்கு என்ன நடக்கின்றது என்றால், ஒவ்வொருவரும் குறிப்பிட்ட கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றியீட்டுகின்றார்கள். வெற்றியீட்டியதன் பின்னர் அவர்கள் தேசிய அமைச்சர்களாக, தேசிய பிரதி அமைச்சர்களாக நியமிக்கப்படுகின்றார்கள். இவ்வாறு தேசிய மட்டத்திற்குரிய அமைச்சர்களாக அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் கூட எங்களுடைய பிரதி அமைச்சர் அவர்களது இந்த தமிழ் பிரதேசத்தில் அபிவிருத்தி சம்பந்தமாக பார்க்கின்ற பார்வை குறைவாக இருக்கின்றது என்பதை நான் இந்த சபையில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் கடந்த காலத்தில் அவர் மூலமாக ஒதுக்கப்பட்ட நிதியில் இந்த தமிழ் பிரதேசங்களில் எந்தெந்த மைதானம் அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கின்றது, எந்தெந்த இடங்களுக்கு உபகரணங்கள் கிடைத்திருக்கின்றது என்ற பட்டியலை அவர் எங்களுக்கு சமர்ப்பித்தால், எந்த அளவுக்கு இந்த ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் சமத்துவமான முறையில் எல்லா இடங்களுக்கும் சென்றடைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே தயவு செய்து கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த நிதி வழங்குகின்ற போது குறிப்பிட்ட பிரதேசங்கள், உதாரணமாக இந்த அபிவிருத்தி விடயத்தில் நாங்கள் இனச்சாயமோ மதச்சாயமோ அல்லது பிரதேச சாயமோ பூசக்கூடாது, எல்லா இடங்களுக்கும் அந்த சமத்துவமான முறையில் அந்த அபிவிருத்திகள் சென்றடைய வேண்டும். கடந்த காலத்தில் யுத்தத்தின் காரணமாக அபிவிருத்தியில் பின்தள்ளப்பட்ட பிரதேசங்கள், குறிப்பாக மட்டக்களப்பில் பாவியின் மூலமாக மேற்கு கரை, கிழக்கு கரை என்று 2 பிரதேசங்கள் இருக்கின்றன. இந்த கிழக்கு கரை பிரதேசம் பெரும்பாலும் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பிரதேசம், மேற்கு கரை பிரதேசம் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த பிரதேசம். அந்த மேற்கு கரை பிரதேசம் நீண்ட காலமாக 30 வருட கால யுத்தத்தில் எந்த விதமான அபிவிருத்தி என்கின்ற ஒரு அரிச்சுவட்டையும் கூட காணாத நிலையில் காணப்பட்ட அந்த பிரதேசம். அந்த பிரதேசங்களுக்கு எங்களுடைய கௌரவ பிரதி அமைச்சர் அவர்கள் நேரடியாக வந்து அவற்றை பார்வையிடுவதாகவும் அவதானிப்பதாகவும், அந்த அவதானிப்பின் மூலமாக அந்த பிரதேசங்களுக்குரிய அபிவிருத்திக்குரிய நிதியினை தருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த எதிர்பார்ப்புகள் எங்களுக்கு பலிதமாகவில்லை, அவர் அங்கு வரவில்லை. இரண்டு தடவைகளும் எமது மக்கள் அவரை எதிர்பார்த்திருந்தார்கள், அந்த எதிர்பார்ப்புக்குரிய பயன் கிடைக்கவில்லை. எனவே கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் சமத்துவமாக சமநீதியாக சிந்திக்கின்ற ஒருவர் என்ற அடிப்படையில் தயவு செய்து நீங்கள் அந்த சகல பிரதேசங்களுக்கும் இந்த அபிவிருத்தி இருக்கின்ற உங்களுடைய இருக்கின்ற நிதியை வைத்துக் கொண்டு சகல பிரதேசங்களுக்கும் ஒரு சமத்துவமான சமபார்வைக்குரிய சமமான அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் நிச்சயமாக செயல்படுவீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதேவேளை கடந்த காலத்தில் எந்த விதமான உதவிகள் இல்லாத ஒரு நிலையிலும், அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், அந்த கடுக்காமுனை வாணிவித்தியாலய என்பது ஒரு மைதானம் இல்லாத நிலையில் நெல் வயல் செய்யப்படுகின்ற அந்த வரவை என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரதேசத்தில் தான் அவர்கள் விளையாட்டுக்களை பழகி தேசிய மட்டத்தில் இரண்டாம் இடத்தை பெற்றிருந்தார்கள். மூன்று தடவைகள் அந்த நிலைமையினை தக்க வைத்திருந்தார்கள் என்பதையும் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். அதேபோன்று கிரான் மகாவித்யாலயம் மற்றும் தன்னாமுனை புனித வளனார் வித்தியாலயம், புனிதமிக்கல் கல்லூரி என்ற இந்த கல்லூரிகள், புனிதமிக்கல் கல்லூரி நகரத்தில் இருக்கின்ற ஒரு கல்லூரியாக இருந்தாலும், நான் ஏற்கனவே குறிப்பிட்ட கிரான் மகாவித்யாலயம் மற்றும் தன்னாமுனை கதிரவள்ளி போன்ற அந்த வித்தியாலயங்கள் வசதிகள் இல்லாத நிலையிலும் கூட தங்களுடைய சாதனைகளை தேசிய மட்டத்தில் பதிவு செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த கிரான் மகாவித்யாலயத்தில் இருந்து சர்வதேச மட்டத்திற்கு சென்று கூட சாதனையை படைத்த மாணவர்கள் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்களுக்குரிய கௌரவம் கிடைக்க வேண்டும், அவர்களை தட்டி வளர்க்க வேண்டும். அந்த தட்டி வளர்ப்பதன் மூலமாக தேசிய மட்டத்தில் மாத்திரமல்லாமல் சர்வதேச மட்டத்திலும் அவர்கள் சாதனைகளை பதிவு செய்வதற்கு நீங்கள் வழிகாட்ட வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் உங்களிடம் ஒரு உருக்கமாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த விளையாட்டு மைதான அபிவிருத்தி, குறிப்பாக இந்த யுத்தத்திற்கு பின்பட்ட காலத்தில் அந்த மட்டக்களப்பின் மேற்கு கரை, கடந்த காலத்தில் புலிகளின் முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்த அந்த பிரதேசத்தில் பல விளையாட்டுக் கழகங்கள் உருவாகி இருக்கின்றன. பல மைதானங்களை தாங்களாகவே உருவாக்கி வருகின்றார்கள். இவ்வாறு உருவாக்கி பல சுற்று போட்டிகளை நடத்தி வருகின்றார்கள். ஆனால் தங்களுடைய நிதியிலிருந்து தான் சகல விடயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்களே ஒழிய, அவர்களுக்கு கிடைக்கின்ற நிதி மூலம் என்பது மிக மிக குறைவாக காணப்படுகின்றது என்பதையும் இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எனவே கலதாவளை மகாவித்யாலயம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வித்தியாலயத்தில் அங்கு ஒரு போல்வெட் ஜம் என்று சொல்லுவார்கள், தடியுண்டி பாய்கின்ற அந்த போட்டியில் தேசிய மட்டத்தில் சாதனை படைத்த மாணவனுக்கு அவனுக்கு அந்த மெட்ரஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த மெத்தை, பாய்வதற்குரிய மெத்தை கூட இல்லாத நிலையில் அவர் பயிற்சி பெற்று அவர் தேசிய மட்டத்திற்கு சென்று சாதனை படைத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் வளங்கள் பற்றாக்குறையாக இருந்தாலும், அவர்களுக்குரிய உபகரணங்கள் பற்றாக்குறையாக இருந்தாலும், அவர்கள் சுயமாக தங்களுடைய இயல்பூக்கம் காரணமாக அவர்கள் சாதனைகளை படைத்து வருகின்றார்கள். இப்படியானவர்களை நீங்கள் தட்டி கொடுக்க வேண்டும், அவர்களது சாதனையை சர்வதேசம் வரை கொண்டு செல்ல வேண்டும். ஈரான் வரை சென்றிருக்கின்றார்கள் கிரான் மகாவித்யாலய மாணவர்கள். அதேவேளை இன்னும் எங்களுடைய சில மட்டக்களப்பு இளைஞர்கள் தெற்காசிய விளையாட்டுப் போட்டியிலும் கலந்து கொண்டு அந்த கபடி போட்டியில் மூன்றாம் இடத்தை பெற்று வந்திருக்கின்றார்கள். இவ்வாறு திறமை பெற்றவர்கள் நிறைய பேர் காணப்படுகின்றார்கள். அவர்களுக்கு தொழில் ரீதியாக அவர்கள் பெற்றிருக்கின்ற அந்த திறமைகளை வெளிக்காட்டி இருந்தும் கூட அவர்கள் தொழில் வாய்ப்பு, இந்த விளையாட்டுத்துறை சார்ந்த தொழில் வாய்ப்புகளை பெற முடியாத நிலையில் அவர்கள் புழுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே தயவு செய்து நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது, உங்களை மதிக்கின்றோம், உங்களுடைய பணியை மதிக்கின்றோம், உங்களுடைய செயல்பாட்டை மதிக்கின்றோம். ஆகவே நீங்கள் எதிர்வரும் காலத்திலாவது, இந்த இரண்டு வருடங்கள் ஓடிவிட்டன, எதிர்வரும் காலத்திலாவது உங்களுடைய செயற்பாடுகள் மூலமாக இந்த பிரதேசங்களில் உள்ள மைதானங்கள் விருத்தி அடைய வேண்டும். குறிப்பாக வெபர் விளையாட்டு அரங்கு என்று சொல்லப்படுகின்ற, மட்டக்களப்பில் காணப்படுகின்ற, நகரில் காணப்படுகின்ற ஒரு மைதானம் மாத்திரம்தான் அங்கு ஒரு சிறப்பான மைதானமாக காணப்படுகின்றது. அது கடந்த காலத்தில் கூட ஒரு சிறப்பான மைதானமாக இருந்தது. கடந்த கால ஆட்சியின் போது அதற்குரிய அபிவிருத்தி செயற்பாடுகள் முன்வைக்கப்பட்டது. அதன் பின்னர் நீங்கள் அந்த மைதானத்தின் அபிவிருத்தியை நீங்கள் சிறப்பாக செய்து கையளித்திருக்கின்றீர்கள். அதே
போன்று நியோஜகாரக சபாபத்துவ மூலாசன்
கண்டினியூ.
எஸ்,
ஆகவே நான் கூறிய விடயங்களை திருப்பி கூறிக்கொண்டிருக்காமல், எங்களுடைய கௌரவ பிரதி அமைச்சர் அவர்கள் கடந்த இரண்டு காலத்தில் இந்த பாதிக்கப்பட்ட தமிழ் பிரதேசங்களுக்கு சென்று பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் அபிவிருத்திகளை மேற்கொண்ட அளவு எங்களுக்கு திருப்தி தருவதாக இல்லை. எனவே நேரடியாக உங்களுடைய கண்காணிப்பின் கீழ் இந்த பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கான மைதான அபிவிருத்திகளை நீங்கள் மேற்கொள்வதற்கும் அவர்களுக்குரிய அண்மையில் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட இருப்பதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த உபகரணங்களை கூட இந்த திறமை காட்டுகின்ற இந்த பாடசாலைகளுக்கு தயவு செய்து நீங்கள் இந்த ஏற்கனவே உதவி வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த கிராமங்கள் அந்த பாடசாலைகள் அந்த விவரங்களை தயவு செய்து ஒரு தடவை நீங்கள் பாருங்கள். இவற்றில் உண்மையில் மட்டக்களப்பை எடுத்து பார்க்கின்ற போது மட்டக்களப்பில் ஏறத்தாழ 73% தமிழர்கள் வாழுகின்றார்கள், 26% முஸ்லீம் சகோதரர்கள் வாழுகின்றார்கள். இந்த இடத்தில் பார்க்கின்ற போது இந்த வளப்பகிர்வுகள் எந்த அளவுக்கு காத்திரமாக செய்யப்பட்டிருக்கின்றது, இந்த வளப்பகிர்வுகள் அந்த இன விகிதாசாரத்துக்கு ஏற்ப அல்லது அந்த அங்கு காணப்படுகின்ற பாடசாலைகளுக்கு ஏற்ப அங்கு பகிர்வு செய்யப்பட்டிருக்கின்றதா என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னும் 3 ஆண்டுகள் இருக்கின்றன. இந்த 3 ஆண்டுகளில் எங்களுக்கு இப்படியான குறைபாடுகள் இல்லாமல் திருப்திகரமான முறையில் இந்த அபிவிருத்திகளை செய்வதற்கு உங்களுடைய பார்வை எங்கள் மீது விழ வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். அதேவேளையில் இன்னும் ஒரு விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அங்கமிழந்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய ஆற்றல் திறமைகளை வெளிக்காட்டுவதற்குரிய மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்கக்கூடிய அந்த விளையாட்டு களங்கள் அல்லது விளையாட்டு போட்டிகள் அமைத்து கொடுக்கின்ற தன்மைகள் எமது நாடுகளில் குறைவாக காணப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய பயிற்சி இல்லாத போதிலும் கூட தேசிய மட்டத்தில் பல சாதனைகளை நிகழ்த்தி வருகின்றார்கள். எனவே எமது நாட்டில் யுத்தத்தினால் வஞ்சிக்கப்பட்டவர்கள், யுத்தத்தினால் அங்கவீனமாக்கப்பட்டவர்கள், இயற்கையாக அங்கவீனமாக பிறந்தவர்கள் என்றெல்லாம் ஒரு பெரிய பட்டியல் இருக்கின்றது. இப்படிப்பட்டவர்களும் கணிசமான அளவில் எமது சமூகத்தில் இருக்கின்றபடியால் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் கூட இந்த விளையாட்டு போட்டிகளை ஒழுங்கு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. உளவியல் ரீதியாக அவர்களுடைய உளவியல் தேவைகள் நிறைவேற்றப்படாத போதுதான் அவர்கள் விபரீதமான செயல்களிலும் விபரீதமான வழிகளிலும் செல்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. கடந்த காலத்தில் நாங்கள் பல பாடங்களை கற்றிருக்கின்றோம். இந்த கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் இனிவரும் காலத்தில் இந்த இளைஞர்கள் யுவதிகள் மத்தியில் இந்த பாரபட்சம் காட்டப்படுவது, பக்க சார்பாக நடந்து கொள்வது, ஓர நீதி வழங்கப்படுவது போன்ற பாரபட்சமான செயற்பாடுகளை களைந்து நாங்கள் எல்லோரும் சமத்துவமான பார்வையில் சமத்துவமான சிந்தனையில் இந்த விளையாட்டு இந்த துறையினை வளர்த்தெடுக்க வேண்டும். அதற்கு பொருத்தமான ஒரு அமைச்சராக உங்களை நாங்கள் அடையாளம் காணுகின்றோம். எனவே எங்களுடைய ஏற்கனவே நீங்கள் மதிப்பீடு செய்த அந்த 3 மைதானத்திற்கான அபிவிருத்திக்குரிய குறைந்த மட்ட செலவையாவது செய்வதற்கு இந்த ஆண்டில் நீங்கள் உங்களுடைய முயற்சியை எடுப்பீர்கள் என்று நம்புகின்றோம். அதேவேளை பவுனதீவு என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரதேச செயலகத்திற்குட்பட்ட அந்த பிரதேசத்தில் ஒரு பாரிய நிலப்பரப்பு ஒன்று இருக்கின்றது. அந்த நிலப்பரப்பில் ஒரு முழுமையான மைதானத்தினை அமைப்பதற்கு நீங்கள் உதவ வேண்டும். அதேவேளை மகளிர் தீவு என்று சொல்லப்படுகின்ற அந்த கிராமத்தில் ஒரு 400 மீட்டர் ஓடக்கூடிய ஒரு அந்த சுவட்டினை அமைக்கக்கூடிய ஒரு மைதானம் அமைந்திருக்கின்றது. அதிலும் கூட நீங்கள் அவ்வாறான ஒரு மைதானத்தை அமைக்க உதவ வேண்டும். இதைவிட சத்ருகொண்டான் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் ஒரு சர்வதேச தர மட்டத்திலான ஒரு மைதானத்தை அமைப்பதற்காக நான் நினைக்கின்றேன். ஒரு 15 ஏக்கர் காணிகள் அங்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இது நகரத்திற்கு அண்மையில் இருக்கின்ற ஒரு பிரதேசம். இப்போது மாவட்ட செயலகம் புதிதாக அமைக்கப்படுகின்ற ஒரு பிரதேசமாக இருக்கின்றது. எனவே இந்த விளையாட்டினை அபிவிருத்தி செய்வதன் மூலமாக இந்த விளையாட்டு துறையினூடாக எங்கள் மத்தியில் ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் பாடசாலை மட்டத்திலிருந்து எங்களுடைய சிறார்கள் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு பரஸ்பர புரிந்துணர்வோடு சகிப்புத்தன்மையோடு வாழ்வதற்குரிய ஒரு சூழ்நிலையையும் உருவாக்குவதற்கு ஏற்ற விதத்தில் உங்களுடைய அமைச்சினை நீங்கள் கொண்டு செல்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இன்னும் ஒரு தடவை கூறுகின்றேன், எங்களுடைய பிரதி அமைச்சர் அவர்கள் இந்த சகல பிரதேசங்களையும் சமமாக கணித்து சமமாக நிதியினை பகிர்வு செய்து எல்லோருக்கும் ஒரு சமத்துவமான அபிவிருத்தியை செய்ய வேண்டும். நாங்கள் இந்த முஸ்லீம் காங்கிரஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சியோடு கிழக்கு மாகாணத்தில் ஒரு இணக்க அரசியலை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த இணக்க அரசியலின் அடிப்படையில் பார்க்கின்ற போது அங்கு முதலமைச்சர் பதவி கூட எங்களுடைய முஸ்லீம் சகோதர இனத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இருந்தும் கூட இந்த இணக்க அரசியல் இருந்தும் கூட எங்களுடைய அபிவிருத்தி விடயத்தில் ஒரு சுணக்கமான தன்மை காணப்படுகின்றது. இந்த இடத்தில் எல்லோரையும் திருப்திப்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த செயற்பாடுகள் இனிவரும் காலத்திலாவது நடப்பதற்கு கௌரவ அமைச்சர் அவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பினை வழங்க வேண்டும். திறமைசாலிகளுக்கு ஏற்ற விதத்தில் அந்த விளையாட்டுத்துறையில் சர்வதேச மட்டத்திலும் தேசிய மட்டத்திலும் மாகாண மட்டத்திலும் தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுகின்றவர்களுக்கு உரிய விதத்தில் தொழில் வாய்ப்புகளை வழங்குவதற்கும் ஏற்ற விதத்தில் அதற்குரிய அறிவுறுத்தல்களை வர்த்தமானி மூலமாக வெளியிடுவதற்கு நீங்கள் ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டு எனது உரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
நன்றி.